الحمد لله نحمده ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الصلوات الخمس، والجمعة إلى الجمعة، ورمضان إلى رمضان، مكفرات ما بينهن إذا اجتنبت الكبائر، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபாவ் தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை, கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனை உங்களை நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லா ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளின் காரணமாக, அன்பின் காரணமாக, நம்மீது கொண்ட கிருபையினால் புனிதமான ஒரு ரமலானுடைய மாதத்தை ஹயாத்தோடு அடைந்து, அது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை நம்மால் முடிந்த அளவு செய்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ரமலான் மாதம் என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ் மிகவும் சிறப்புப்படுத்திய ஒரு மாதமாக இருக்கிறது. பல்வேறுபட்ட அடிப்படையிலே அல்லாஹ் அதற்கு சிறப்புகளை வைத்திருக்கிறான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வர முன்னர் ஷாபானுடைய மாதத்திலிருந்தே அதிகமாக நோன்புகள் நோற்று அந்த ரமலானுக்கு தயாராகுவார்கள். ரமலான் மாதத்துக்கு பின்னால் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற ஒரு மாதம் என்றிருந்தால் அது ரமலானுக்கு முன்னால் இருக்கின்ற ஷாபானுடைய மாதம். கண்ணியமானவர்களே, அந்த ரமலானுக்குரிய ஒரு பயிற்சியை நபி அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள். வாழ்க்கை பூராக நோன்பு நோட்காமல் இருந்துவிட்டு ரமலானில் மாத்திரம் நோன்பு நோட்போம் என்றால் நமக்கு அது பாரமாக இருக்கும், சற்று சகிப்பது கஷ்டமாக இருக்கும். அதனால் நபி அவர்கள் ஷாபானிலும் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வாராந்தம் திங்களும் வியாழனும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். திங்கள் நோன்பு நோட்டவற்றை நபி அவர்கள் இரண்டு காரணங்களை சொன்னார்கள். திங்கட்கிழமை ஏன் நோன்பு நோக்கிறேன்? ஒன்று, திங்கட்கிழமை அல்லாவிடத்திலே நன்மைகள் காட்டப்படுகின்றன, மலக்குமார்கள் எழுதிய அந்த நன்மை பட்டியல் அல்லாஹுக்கு முன்னால் வைக்கப்படுகின்றன. ஏற்கனவே அல்லாஹுக்கு தெரியும் நாம் செய்கின்ற அமல்கள் என்றாலும் ஒரு முறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த நாளில் நான் நோன்பாளியான நிலைமையில் என்னுடைய அமல் அல்லாஹ்விடம் செல்ல வேண்டும். அதே போன்ற இன்னொரு காரணம் சொன்னார்கள், திங்கட்கிழமை இருக்கிறது, யௌமுன் உலித்து ஃபீஹி, நான் பிறந்த நாள், அதை நான் நோன்பாளியாக கழிக்கிறேன். இந்த இடத்தில் தான் நாம் ஒரு பாடம் படிக்க வேண்டும். பிறந்த நாள் கொண்டாட முடியுமா முடியாதா என்பதை வேறு விடயம். ஆனால் நாம் பிறந்த நாளில் நாம் சாப்பிடுகிறோம். நபி அவர்கள் பிறந்த நாளில் நபி பசியோடு இருந்தார்கள், அவ்வளவுதான் வித்தியாசம். நபியுடைய பிறந்த நாள் நோன்பாக கழிந்தது, நம்முடைய பிறந்த நாள் மனதுக்கு பிடித்த உணவோடு கழிகிறது. நபிக்கு நேர் மாற்றமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை செல்கிறது தலைகீழாக. எனவே நான் பிறந்த நாள் அதை நோன்பாக கழிக்கிறேன். கண்ணியமானவர்களே, அதே போன்று மாதத்தில் மூன்று நோன்புகள், ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய பிறை 13, 14, 15 இந்த நாட்களில் நபி அவர்கள் நோன்பு நோப்பார்கள். அதாவது பிறை பெரிதாக இருக்கும் சந்திரன் பௌர்ணம் ஏற்படக்கூடிய நாளோடு முன்னால் இணைந்த இரண்டு நாட்கள். இன்னும் சில கருத்திலே ஐயாமு சூத் என்று சொல்லக்கூடிய கடைசி 27, 28, 29 பிறைகளிலும் நபியவர்கள் நோன்பு நோட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஏன் இப்படி நபியவர்கள் நோன்பு நோக்க வேண்டும்? ரமலான் இலகுவாக பாரமில்லாமல் அந்த ரமலானுடைய அந்த பசியை தாகத்தை தாங்க முடியுமான ஒரு பயிற்சி இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. எனவே இப்படியான நோன்புகளையும் நாம் இன்ஷால்லா எதிர்காலங்களிலே நோக்கின்றவர்கள் தொடருவோம். அந்த பழக்கம் இல்லாதவர்கள் அதை நோட்பதற்கு இன்ஷால்லா நியத்துகளை வைத்துக் கொள்வோம். கண்ணியமான அந்த அமைப்புடைய ரமலான் நம்மை வந்திருக்கிறது, மூன்றில் ஒரு பகுதியை கடந்து விட்டோம். சென்ற 5-6 தினங்களுக்கு முன்னால் தான் பிறை பார்த்தது போன்ற ஒரு உணர்வு இருக்கிறது. ஆனால் நாம் ஒரு பகுதியை, மூன்றில் ஒரு பகுதியை கழித்து விட்டோம். கண்ணியமானவர்களே, காலம் கழியும், அது ரமதானாக இருக்கலாம், எந்த மாதமாக இருக்கலாம், அந்த அந்த நிமிடத்தை நாம் பிரயோசனம் உள்ளதாக கழிப்பதுதான் நம்ம நம்மிடத்தில் எல்லாம் எதிர்பார்க்கின்ற விடயம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லது யாராவது வேறு ஒரு இமாம் ஒரு மேதை ஒரு கருத்தை சொல்கிறார்கள், பெரும்பாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கருத்தை நினைக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய ஆயுளே 3 வினாடிகள் தான், 3 நிமிடங்கள் உன்னுடைய ஆயுளே 3 நிமிடங்கள் தான். நீ கடைசியாக விட்ட மூச்சு அதை எப்படி கழிந்தது என்று பாருங்கள். கடைசி மூச்சு எப்படி விட்டோம்? திக்ரோடு அமலோடு இபாதத்தோடு விட்டோமா? இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற உங்களிடம் இருக்கின்ற மூச்சு, கடந்த மூச்சு திரும்பி வராது, இருக்கின்ற மூச்சை மூச்சோடு சேர்ந்து உங்களுடைய உயிரும் பிரியுமா என்பது உங்களுக்கு தெரியாது. மூன்றாவது மூச்சு, மூன்றாவது அந்த வினாடி அந்த அந்த மூச்சு, 3 மூச்சு என்று சொன்னார்கள் கண்ணியமானவர்கள், அதை ஒரு செகண்டாக நாம் வைக்கலாம். மூன்றாவது மூச்சு உங்களுக்கு வருமா, எடுக்க முடியுமா, கிடைக்குமா, சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று தெரியாது. எனவே இருக்கின்ற அந்த மூச்சை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே வருடக்கணக்கிலே மாதக்கணக்கிலே திட்டங்கள் தீட்டி வாழ்கிறோம். கண்ணியமானவர்களே, நமக்கு ஒரு மூச்சு தான் வாழ்க்கை சுருக்கம் என்றார். எனவே எந்த எந்த வினாடியும் எந்த அமலும் இல்லாமல் கழியும் என்றிருந்தால் அது நமக்கு சொர்க்கத்தில் கூட கைசேதமாக அமையும். சொர்க்கத்தில் கூட சொர்க்கவாசிகளுக்கு ஒரு கைசேதம் இருக்கும் என்றிருந்தால் உலகத்திலே நன்மை செய்யாமல் கழித்த வினாடிகள் நிமிடங்கள். அதற்கு தான் கண்ணியமான அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே இருக்கிறான். இப்பொழுதும் அல்லாஹ்வுடைய இபாதத் திக்ர் ஒவ்வொரு நிமிடத்துக்குரிய அமல்களையும் அல்லாஹ் நபி மூலம் நமக்கு காட்டி தந்திருக்கிறான். அந்த அமைப்பில் ரமதானை அடைந்திருக்கிறோம். கண்ணியமான இதற்கு முன்னாலும் பல ரமதான்களை அடைந்தோம். இதற்கு பின்னால் ரமதான் கிடைக்குமா கிடைக்காதா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். யார் யார் கபராளிகளாக மாறுவோம்? சென்ற ரமலானில் நம்மில் இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்று கபராளிகளாக இருக்கிறார்கள். எனவே இருக்கின்ற ரமலானை பயன்படுத்துவதற்கு நாம் வைராக்கியம் வைக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எவ்வளவுதான் மார்க்க புத்திமதிகள் உபதேசங்கள் செய்யப்பட்டாலும் கவலைக்குரிய விடயம் சிலர் அதற்கு மாற்றம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பயப்பட வேண்டும். ரமலானில் எப்படி பரக்கத் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய என்ன மகுப்பிரத்து இருக்கிறதோ, பாவ மன்னிப்பு, நின்று வணங்கினால் பாவ மன்னிப்பு, நோன்பு பிடித்தால் பாவ மன்னிப்பு, அதே போன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நரக விடுதலை மக்களுக்கு இஃப்தாருடைய நேரத்தில், ஒவ்வொரு நாளும் இரவு நரக விடுதலை கிடைக்கிறது. கண்ணியமான நிறைவே, ஒவ்வொரு நாளும் ரஹ்மத், ஒவ்வொரு நாளும் மகுப்பிரத், ஒவ்வொரு நாளும் நரக விடுதலை, இது கிடைக்காத கூட்டத்தில் நாம் சேரக்கூடாது. இது கிடைக்காத நேர் மாற்றமான ஒரு கூட்டமும் இருப்பார்கள் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் படித்து கொடுத்தான். அதுதான் மிம்பரில் ஏறும் பொழுது சொன்ன இந்த துவா ஆமீன். நபி அவர்கள் 3 ஆமீன்கள் சொன்னார்கள். மூன்று ஆமீன்கள் விளக்கம் கேட்கப்பட்டது. ஏன் யார் சொல்லுங்கள் அப்படி சொன்னீர்கள்? இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது படியில் ஏற்படுத்த ஒரு பதுவாவை செய்தார்கள், நான் ஆமீன் சொன்னேன். இரண்டாவது ஒன்றை செய்தார்கள், நான் ஆமீன் சொன்னேன். மூன்றில் செய்தார்கள், ஆமீன் சொன்னேன். அதில் ஒன்றுதான் புஅதன் லிமன் அஜரக ரமலான் ஃபலம் யுஃபர் லஹு, ரமலான் மாதத்தை அடைந்தும் அவருக்கு மஃபிரத் கிடைக்கவில்லையே, அப்படியானவர் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமாகட்டும். கண்ணியமானது, புஅதன் என்ற வார்த்தை இருக்கிறது, பயங்கரமான வார்த்தை. நரகத்தை விட்டு தூரமாக வேண்டிய மாதத்தில் சுவர்க்கத்தை விட்டு தூரமாக கூடிய ஒரு கூட்டமும் இருப்பார்கள். அந்த பட்டியலுக்குத்தான் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த துஆ, அந்த பதுவா. ரமலானை அடைந்தும் அல்லாஹ்வுடைய மஃபிரத்தை அடைகின்ற அமல்களை செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய மஃபிரத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதவர்கள், அதனால்தான் மலக்குடைய இரண்டு ஏழான் நடக்கிறது. மலக்குமாருடைய ஏழான், யா பாகியல் கைர் அக்பில், நன்மை செய்யக்கூடியவரே இன்னும் இன்னும் நன்மைகளை செய்து கொண்டு உங்களுடைய நன்மைகளை முன்னேற்றுங்கள், நன்மைகளிலே முன்னேறுங்கள், அதிகமாக செய்யுங்கள், நன்மை செய்வதற்கு முன் வாருங்கள். அக்பில், பாவம் செய்யக்கூடிய பாகியர், எப்பொழுதும் கெட்ட விடயங்களை பாவமான காரியங்களை தேடி தேடி செய்யக்கூடியவர்களே, அக்சிர், இந்த ரமலானில் அதை நீங்கள் குறைத்து 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 உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அதை இல்லாமலாக்க முயற்சி செய்யுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, நன்மை செய்ய முயற்சிப்பவர்களுக்குத்தான் மன்னிப்பு, நன்மை செய்ய முயற்சிப்பவர்களுக்குத்தான் அருள், நன்மை செய்ய முயற்சிப்பவர்களுக்குத்தான் நரக விடுதலை என்பதை அந்த ஹதீஸருடைய ஒளியில் நாம் விளங்குகிறோம். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் இந்த ரமலானை எப்படி கழிக்கிறோம் என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். ரமதானும் இபாதத்தும் எப்படி இருக்கிறது, ரமதானும் குர்ஆனும் எப்படி இருக்கிறது, ரமதானும் அஹ்லாக்கும் எப்படி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த ரமதான் இருக்கிறது, நபி அவர்கள் விசேஷமாக அல்லாஹ்வுக்காக தன்னை முழுமையாக வாழ்க்கையை அர்ப்பணித்த நபி இந்த ரமதானில் விசேஷமாக தயாராகுவார்கள் அமல் செய்வதற்காக. ரமதானில் தெரியும், கண்ணியமான பேசுகிறோம், வாய்க்கு இனிமையாக பேசுகிறோம், புகழ் பாடுகிறோம், நபியை பற்றி வர்ணிக்கிறோம், நபியை நேசிக்கிறோம். உண்மையான நேசிப்பு கண்ணியமானவர்களே செயலால் வெளியாக வேண்டும். ஏன் தெரியுமா? நபியவர்களை நேசிக்கிறேன் என்று உள்ளத்தில் அனுபவம் ஈமான் இல்லாதவருக்கும் வாயால் சொல்லலாம், வாயால் சொல்லலாம், ஆனால் நேசிப்பை செயலால் வெளிப்படுத்துவதற்கு அது ஈமானுடைய அடையாளம். அது நபியவர்களுடைய இபாதத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இரண்டு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, ஹத்தா தவர்ரமத் கதமா, ஹத்தா தஃபத்தரத் கதமா, இரண்டு வகையான கால் அடையாளங்கள். நபியவர்கள் இபாதை செய்கின்ற பொழுது, நின்று வணங்குகின்ற பொழுது எந்த அளவு வணங்கினார்கள், எந்த அளவு இபாதை செய்தார்கள், கால் வீங்கும் அளவு, இன்னும் ஒரு ரிவாயத்திலே கால் வீங்கி வீங்கி வெடிக்கும் அளவு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், விளையாடி கால் வெடிக்கவில்லை, அல்லது ஏதாவது வியாபாரத்தில் தொழிலில் ஈடுபடும் பொழுது கால் வீங்கவில்லை, அல்லது ஏதாவது துனியாவுடைய விடயங்களுக்காக வேண்டி கியூ நின்று கால் வீங்கவில்லை. கண்ணியமானவர்களே, கால் வீங்கியது தொழுகையில், கால் வெடித்தது தொழுகையில். இந்த கவலைக்குரிய விடயம், இபாதத்தில் நாம் நிற்பது எத்தனை நிமிடங்கள்? நோயாளிகள், வருத்தமுள்ளவர்கள், வாதமுள்ளவர்கள், இடுப்பு வருத்தம் உள்ளவர்கள், இவர்களை நான் இங்கு சம்பந்தப்படுத்தவில்லை, அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். பரலான தொழுகை கூடி போனால், ஆக கூடுதலாக 4 நிமிட தொழுகை 8 நிமிடத்தில் முடியும். ஆக கூடுதலாக இருந்தால் இஷா ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் கூட ஆக கூடுதலாக தொழுகை சலாம் 10 நிமிடத்துக்கு முன்னால் கொடுக்கப்படும். இதுல கனிம தக்பீர் கியாமிலே எத்தனை நிமிடங்களை நாம் நிற்கிறோம், 2.5 நிமிடம் என்றாலும் மிச்சமாகத்தான் இருக்கும் கியாமில் நிற்கின்ற நேரம். தனியத்தில் இமாம் நேற்றி ஓதக்கூடியவராக இருந்தால் சலாத்துக்கு சேர்த்து ஒரு 12 நிமிடங்கள், அதில் 2 நிமிடங்கள் என்றாலே கண்ணியமானவர்களே அந்த பின்னால் இருக்கின்ற 2.5 ரக்அத்தும் சுருக்கமானது. ஒரு 5 நிமிடம் தான் முழு தொழுகையிலும் நாம் நிற்கிறோம், 5 நிமிடம் ஆக கூடுதலாக. இந்த 5 நிமிடம் நம்மால் நின்று தொழ முடியாத அளவு நமக்கு வருத்தம் என்றிருந்தால், கால் வலிக்கிறது, நின்று தர முடியாது என்றால் உண்மையிலே நோயாளிகளுக்கு மன்னிப்பு இருக்கிறது. நாம் உதாரணம் சொல்கிறேன், யாரும் நீங்கள் தவறாக இருக்கக்கூடாது, சொல்லித்தான் காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு துனியாவை இணைத்து பார்க்க வேண்டும். சூப்பர் மார்க்கெட்டிலே போய் கியூவிலே 10 பேர் நிற்கிறார்கள், ஒருவருடைய பொருளை பில் போடுவதற்கு 3 நிமிடங்கள் சில வேலை போகும், 30 நிமிடம் நிற்கிறோம் தானே. சூப்பர் மார்க்கெட்டிலே பொருட்களை எடுத்தெடுத்து போடுகின்ற பொழுது வீல் சேர் நடந்தோம், அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் குறைந்தது மினிமம் அரை மணித்தியாலங்கள் ஷாப்பிங் பண்ணுகிறோம் வீல் சேரிலா, அல்லது யாராவது நம்மை தூக்கி கொண்டு செல்கிறார்களா? கால் வலிக்கவில்லையே, அங்கே அங்கே கதிரை தேவைப்படவில்லையே, அங்கே உட்காரவில்லையே. தொழுகையில் 2 நிமிடம் நிற்க முடியாமல் சூப்பர் மார்க்கெட்டிலே 10 நிமிடம் 20 நிமிடம் 30 நிமிடம் நிற்கிறோம் என்றால் நமது ஈமானை நாமே அளந்து கொள்வோம். அல்லாஹ் தந்த ரிஸ்கை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் தந்த ரிஸ்கை வாங்க செல்கிறோம், அங்கே நிற்க முடியும் என்றால் ரிஸ்கை தருவதற்குரிய வழியாக அல்லாஹ் வைத்திருக்கின்ற தொழுகையில் ஏன் நிற்க முடியாது? ரிஸ்கை தருவதற்கு பிரதானமான ஒரு அமலாக அல்லாஹ் வைத்திருக்கின்ற தொழுகையில் ஏன் நிற்க முடியவில்லை? ஈமானுடைய பலகீனம் ஒன்றுமில்லை, ஈமானுடைய பலகீனம். எனவே கண்ணியமான தொழுகையில் கால் வலிக்கின்ற பொழுது உடனே நினைவு வர வேண்டும், எனக்கு இன்னும் நபியவர்கள் போன்று கால் வீங்கவில்லை, நான் வீங்கும் வரை நின்று சொல்வேன், வீங்கும் வரை நின்று சொல்வேன். இது நோன்பை தராதிக்கு மாத்திரம் அல்ல, எல்லா காலங்களிலும் நமது தொழுகை இபாதத்துக்கு நான் சொல்கிறேன். நோன்பில் இருந்து நான் பயிற்சி ஆரம்பிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எத்தனை நோன்பு? 11 இரவுகள் நினைக்கிறேன், 11 இரவுகள். எத்தனை பேருக்கு பூர்த்தியாக ஃபர்து தொழுகை இமாம் ஜமாத்தோடு கிடைத்தது? கொஞ்சம் சிந்திப்போம், முதல் 10 முடித்து விட்டோம். எத்தனை பேருக்கு அந்த தராவீஹ் தொழுகை பூர்த்தியாக இமாமோடு கிடைத்தது? ஒரு ஹதீஸ் இருக்கிறது கண்ணியமானவர்களே, இந்த இடையிலே எழும்பி செல்பவர்களுக்குரிய ஹதீஸ். தொழுகையிலே எனக்கு போதும், என்னுடைய இமான் பூர்த்தி, எனக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது என்று எழும்பி செல்கிறோமே, எங்களுக்குரிய ஹதீஸ். தங்கடம் ஒரு மவுத், ஒரு ஹயாத், ஒரு நோய், வேறுபடியும் எழுந்து சென்று எங்கும் போவதில்லை. தெருக்களிலே பேசிக் கொண்டிருக்கிறோம், திருவிழுக்குழுக்கா இருக்கிறோம், அல்லது மஸ்ஜிதுக்குள்ளேயே ஒரு மூலையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். மன்னிக்க வேண்டும், யாருடைய குறையும் சுட்டி காட்டுவதல்ல, சொல்லி காட்டுவது நமது கடமை. அல்லாஹ்வோடு விளையாடுகின்றவர்களை சொல்லி காட்டுவது நமது கடமை. தொழுபவர்களுக்கும் தன் ஒரு இடைஞ்சலாக இருக்கிறது, பின்னால் பேசிக்கொண்டு மஸ்ஜிதுக்குள்ளே சத்தம் வருகிறது. இப்படி இடையில் எழும்புவர்களுக்குரிய ஹதீஸ் தான், யார் ஒருவர் எல்லோரும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இமாமுடன் இமாம் தொழுது முடிக்கும் வரைக்கும் கடைசி வரைக்கும் யார் தொழுவாரோ அவருக்கு பூர்த்தியான இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். ஒரு மணித்தியாலும் ஒன்னேக்கா மணித்தியாலும் இமாமோடு ஒரு மணித்தியாலும் தான் கூடிப்போன தொழுகை. நம்மிடையில் வருகின்ற துவாக்கள் திக்ர்களுக்கு தான் 15 நிமிடங்கள். ஒரு மணித்தியாலும் இமாமோடு நின்று கழித்து விட்டு இமாம் முசல்லாவிலிருந்து திரும்பி செல்லும் வரைக்கும், இமாம் என்றால் 2 இமாம்கள் மாறி மாறி தொழுகின்ற பொழுது 2வது இமாம், முதலாவது இமாமுடன் போவதல்ல, அவர் பின்னால் தொழுகிறார். 10 ரகாத்தை தொழுவித்து விட்டு அந்த இமாம் பின்னால் தொழுகிறார். முழு தொழுகையும் நடந்து முடியும் வரைக்கும் யார் தொழுவாரோ முழு இரவுடைய இபாதத்துடைய நன்மை கிடைக்கும். எத்தனை மிஸ் ஆகிவிட்டோம்? எனவே பூர்த்தியாக தொழுவோம், கால் வலித்தாலும் நின்று தொழுவோம், கூடி போனால் ஒரு 2 நிமிடங்கள் தான் ஆக கூடுதலாக நிற்க போகிறோம். ருக்கோ அதுக்கு சுஜூத் வருகிறது, அதுக்கு உட்காருகிறோம். கண்ணியமானவர்களே, எனவே நபியவர்கள் கால் வீங்க தொழுதார்கள், கால் வலிக்க தொழுதார்கள், கால் வீங்க கால் வெடிக்க, வலிக்க என்பதை விட வெடிக்க தொழுதார்கள் கண்ணியமானவர்களே. எனவே இபாதத்திலே இன்பம் காட்டுவோம். இன்னும் 2 அடையாளங்கள், 2 அல்லது 3 அடையாளங்கள் நான் முன்வைக்கிறேன். சுஜூதில் இருக்கும் பொழுது நபியுடைய அந்த ஓசை எப்படி இருக்கும்? 3 விதமான அடையாளங்களை நான் முன்வைக்கிறேன். பல அடையாளங்கள் வந்திருக்கிறது, பிரதானமாக 3 வந்திருக்கிறது. நபியுடைய சுஜூதுடைய திக்ர், சுஜூதில் இருக்கின்ற பொழுது லஹு தவியுன் கதவியின் நகல், நபியவர்களுக்கு தேன் பூச்சிக்கள் தேன் கூட்டில் இருக்கின்ற ஒரு சத்தம் வருமே, அது போன்ற ஒரு ஓசை நெஞ்சால் வந்து கொண்டிருக்கும், அவ்வளவு உள்ளச்சம் உள்ள தொழுகை. அதே போன்று திருகைக்கள், அந்த மாவரைக்கின்ற எலக்ட்ரானிக்கல்ல ஒரு வகையான பிளெண்டர் இருக்கு, முந்தைய காலத்திலே கையால் அரைக்கின்ற அந்த திருகை, அந்த திருகையுடைய சத்தம் நபியுடைய நெஞ்சிலிருந்து வந்து கொண்டிருக்கும், அப்படி உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். இன்னும் வந்திருக்கிறது பானை கொதிக்கின்ற பொழுது, நீர் கொதிக்கின்ற பொழுது, ஏதாவது தண்ணீரில் நாம் கிழங்கு போன்றவற்றை சோரை வேக வைக்கின்ற பொழுது சோறு வேகும் பொழுது வருகின்ற அந்த ஓசை நபியுடைய நெஞ்சுக்குள்ளிருந்து வந்து கொண்டிருக்கும். அந்த அளவு பயபக்தியோடு சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, நாம் ஓதுகின்ற திக்ர் நமக்காவது கேட்கிறதா? நமக்கு கேட்க உச்சரிக்க வேண்டும் தொழுகையுடைய திக்ர் துவாக்களை குறைந்தபட்சம். எனவே அந்த மற்றவர்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் உள்ளச்சத்தோடு சொல்லக்கூடிய ஒரு தொழுகையை நாம் பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக நபியர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் குரானுக்கு. கண்ணியமானவர்களே, வீட்டில் முசீபத்தா, கடையில் முசீபத்தா, ஆபீஸில் முசீபத்தா, கணவன் மனைவிக்கிடையில் என்ன மோதலா, பிரச்சனையா, வெறுப்பா, தருத்திரியம் என்று சொல்லுவோம். வீட்டில் தருத்திரியம் வார்த்தை பழகி இருக்கிறோம். தருத்திரியம் பிடிச்ச வாழ்க்கை, குடும்பத்தில் உள்ளவர்களை பார்த்து சொல்கிறோம், வெளியில் இருக்கின்ற சந்தோஷம் உன்னுடைய தருத்திரியம் பிடித்த முகத்தை பார்க்கும் பொழுது இல்லாமல் போகிறது என்றெல்லாம் சொல்கிறோம். உன்னை பார்த்தால் வெறுப்பாக இருக்கிறது என்று பேசிக்கொள்கிறோம். கடையில் வியாபாரம் இல்லை என்கிறோம், எங்கும் சந்தோஷம் இல்லை என்கிறோம், திருவிழுக்கு ஹயர் இல்லை என்கிறோம். ஹயர் பட்டாலும் சின்ன சின்ன ஹயர் தான் படுகிறது, சும்மா சுற்றி சுற்றியே பெட்ரோல் முடிக்கிறது என்றெல்லாம் உணங்குகிறோம். கண்ணியமானவர்களே, எல்லா முசீபத்திற்கும் பிரதான காரணம் குரானுடைய தொடர்பை துண்டித்தது. குரானுடைய தொடர்பை துண்டித்தது சகல முசீபத்துகளுக்கும் பிரதான காரணம். நீங்கள் குரானை தொட்டு பாருங்கள், குரானோடு தொடர்பு பாருங்கள், வீட்டில் இருக்கின்ற கவலை எங்கு போனது என்று தெரியாது. கடையில் வியாபாரம் பரக்கத்தாக நடக்கும், யாரை பார்த்தாலும் உள்ளத்தில் சந்தோஷம் வரும். ஒரு ஹதீஸை ஞாபகம் வையுங்கள். குரானுடைய விடயத்தில் கண்ணியமானவர்களே, குரான் எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ, குரான் எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ பாருங்கள், ஹதீஸுடைய சாராம்சத்தை பாருங்கள், அந்த வீட்டுடைய ஹைர்கள் கசூர ஹைரும், அந்த வீட்டுடைய நலவுகள் பெருகும். வீட்டில் எல்லாமே நல்ல காரியங்கள் நடக்கும், முசீபத் நடக்காது, தற்பிரியம் பிடிக்காது, எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. கசூர ஹைரு, அந்த வீட்டின் நலவுகள் பெருகும். எந்த வீட்டில் குரான் ஓதப்படவில்லையோ, எந்த வீட்டில் குரான் ஒதுக்கப்படுகிறதோ, அந்த வீட்டிலே கண்ணியமானவர்களே கெடுதிகள் பெருகும். குரான் ஓதினால் நலவு கூடும், கெடுதி குறையும், ஹைர் கூடும், ஷர்ரு குறையும். குரான் ஓதாவிட்டால் ஷர்ரு கூடும், ஹைர் குறையும். நமக்கு நடந்திருக்கிறதா இல்லையா? அதில் பிரதானமானது, நீங்கள் யாரும் என்னை நீங்கள் தவறாக சொல்வதற்கு ஒரு வீதம் கூட சிந்திக்க மாட்டீர்கள், குர்ஆனை நம்மை விட்டு தூரமாக்கியது நமது கைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சாதனங்கள், இந்த போன், இந்த டப், இந்த லேப்டாப், இந்த பேட், ஐபேட் சொல்லுகிறோம், ஏதோ இந்த MP3, MP4. கண்ணியமானவர்களே, இதை எடுத்து விட்டோம், குரானை ஒதுக்கி விட்டோம், குரானை அப்படியே தூசி பிடிக்க வைத்திருக்கிறோம். ஒரு வீட்டில் எத்தனை குரான் இருக்கிறதோ, ஒருவருக்கு இரண்டு மூன்று குரான் வீதம் இருக்கிறது, தனக்கென்று டூத் பிரஷ் இருக்கிறது, தனக்கென்று எத்தனையோ ஷூ இருக்கிறது, தனக்கென்று வாகனம் இருக்கிறது, தனக்கென்று கை கடிகாரம் இருக்கிறது, எத்தனையோ சொந்த சம்பாதித்த சொந்த பணத்தால் நான் எனக்கென்று ஒரு குரான் வாங்கி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்க. குரான் எனக்கு சொந்த குரான் இருக்கிறது, ஹதியா கிடைத்த குரான் அல்ல, நான் வாங்கிய குரான். அதை இத்தனை தடவை ஓதிவிட்டேன், இத்தனை குரான்களை பிரட்டி பிரட்டியே கிழித்து விட்டேன் என்றால் அதிகமாக ஓதியோரு எத்தனை பேர் இருக்கும்? குரானோடு தொடர்பாகும் எங்கு பிரட்டி தந்தாலும் ஓத முடியுமா? ஆங்கிலம் படித்திருக்கிறோம், பிரெஞ்சும் படித்திருக்கிறோம், ஜப்பான் பாஷையும் படித்திருக்கிறோம் தொழிலுக்காக. ஆங்கிலம் எத்தனையோ வயது போய் முடிப்படுத்து நரைமுடி வந்த பிறகு லண்டனுக்கும் யூகேக்கும் போக வேண்டும் என்பதற்காக அவரை விட வயது குறைந்த ஒரு சேரிடம் போய் ஆங்கிலம் படிக்கிறோம். 50 வயது முடிப்படுத்தவர் 25 வயது சேரிடம் இங்கிலீஷ் படிக்க முடியும் என்றால் ஏன் நமக்கு நமது ஹாஃபில் மாறிட முடமாக்கிடம் குரான் படிக்க முடியாது? யூகேக்கும் லண்டனுக்கும் ரெசிடென்ட் விசாவிலே போக வேண்டும், இன்டர்வியூலே பாஸ் ஆக வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பேர குழந்தையுடைய வயதில் இருப்பவனிடம் இங்கிலீஷ் படிக்க முடியும் என்றால் சுருக்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய குரானை ஏன் படிக்க முடியாது? எத்தனை பேரிடம் குரானை தூக்கி கொண்டு வந்து உட்கார்ந்தோம்? ரமலான் குரானுடைய மாதம், எல்லா இமாம்களும் ஏனைய கிதாபுகளை எல்லாம் மூடி விடுவார்கள், ஃபிக்ஹுடைய இமாம் ஃபிக்ஹ் கிதாபை மூடிவிடுவார், ஹதீஸை மூடிவிடுவார்கள் படித்துக் கொடுப்பதை. அதனால்தான் மதரசாக்களுக்கு லீவு கொடுக்கப்படுகிறது. பாடம் நடத்துவதற்கு பொருத்தமான காலம், பசியோடு இருந்தால் வயிறு காலியாக இருந்தால் பாடம் சிறப்பாக விளங்கும். ஏன் லீவு கொடுக்கப்படுகிறது? ஊரில் போய் இபாதத் செய்யுங்கள், குரான் ஓதி தொழுவியுங்கள், வீட்டிலே குரானை ஓதுங்கள். ஹாஃபிள்மார்களுக்கு பாடம் நடத்த முடியுமான மிக சிறந்த காலம், வரக்கத்தான காலம், குரானுக்குரிய காலம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கண்ணியமானவர்களே, ரமலானில் மாத்திரம் 60 குரான்களை ஓதி முடிப்பார்கள் நமது இமாம் ஷாஃபி ரஹ்மத்து. 60 குரான், 60 ஜுஸு அல்ல, ஒரு நாளைக்கு 2 குரான். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒருவர் சக்கராச்சாலையில் இருக்கிற, அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை, நான் பார்த்த நிகழ்வில். சக்கராச்சாலையில் அழுகிறார், பிள்ளைகள் அழுகிறார்கள், குடும்பம் அழுகிறார்கள். கேட்டார், ஏன் அழுகிறீர்கள்? சக்கராச்சாலையில் உள்ளவர் கேட்டார், ஏன் அழுகிறீர்கள்? இல்லை, உங்களுக்கு சக்கரா குடும்பத்தை விட்டு பிரிய போகிறீர்கள், கவலையில் அழுகிறோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பக்கத்தில் இருக்கிற மஸ்ஜிதை காட்டி சொன்னார், இந்த மஸ்ஜிதில் எத்தனை தூண்கள் இருக்கின்றனவோ, மஸ்ஜிதில் எத்தனை தூண்கள் இருக்கின்றனவோ அத்தனை தூண்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து 10 குரான் நான் முடித்திருக்கிறேன். இந்த மஸ்ஜிதில் எத்தனை தூண் இருக்கிறதோ அத்தனை தூணுக்கு பக்கத்திலும் 10 முழு குரானை 10 தடவைகள் முடித்திருக்கிறேன். ஆனால் அந்த மஸ்ஜிதில் இருந்ததே 4 தூண்கள், 40 குரான். அந்த ரமலான் ஒரு மாதத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். கண்ணியமானவர்களே, 10 நாளை கழித்திருக்கிறோம், 10 ஜுசு ஓதினோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கணிபர், 10 ஜுசு ஓதாதவர்கள். கண்ணியமானவர்களே, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் என்னை பாதை செய்யலாம், குரானை ஒதுக்கிவிட்டு பாதை செய்தால் அந்த ஒளிமயம் என்று சொல்லக்கூடிய நூரானியர் உங்களுடைய பாதத்தில் இருக்காது. குரானை ஒதுக்கிவிட்டு நீங்கள் எவ்வளவுதான் என்னை பாதை செய்தாலும் குரானை ஓதுவது தனிச்சிறப்பு. அது எல்லா காலங்களிலும் ரமலானில் விசேஷம். குரானை, குரானுடன் தொடர்பாகுங்கள். எல்லா நோய்கள், முசீபத்துகள், பிள்ளை இல்லாத பாக்கிய, பிள்ளை பாக்கியத்துக்கு கூட எத்தனை அனுபவ ரீதியாக சொல்லப்படுகிறது குரான். எத்தனையோ நோய்களுக்கு குரான் மருந்து, குரானுடைய அடையாளத்தில் ஒன்று ஷிஃபா. குரானில் 6 இடங்களில் அல்ல, 6 ஆயத்துக்களிலே நோய் நிவாரணத்தை சொல்கிறான் குரானில். அந்த ஆயத்துக்களை நம்பிக்கையோடு, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு ஓதினால் நோய்களுக்கு குணம் கிடைக்கும் என்று இமாம்கள், மேதைகள் அனுபவ ரீதியாக சொல்கிறார். முழு குரானும் ஷிஃபா. பாரிய முசீபத்தை இல்லாமலாகும், எமது நோய் எமக்கு தெரியாமல் இல்லாமலாகும். நாம் ஓத வேண்டும், மற்றவர்கள் ஓதி பார்ப்பது என்பது இரண்டாவது கட்டம். நமது நோய்க்கு நாம் ஓதுவதுதான். நபியவர்கள் தனக்குத்தானே குல் சூராக்களை ஓதி ஊதி கொள்வார்கள், ஆயத்து குர்சி ஓதி ஊதி கொள்வார்கள், கண்ணிமன ஆமன ரசூல் என்ற பக்கராவுடைய கடைசி பாதையை தனக்குத்தானே பாதுகாப்பு ஓதி கொள்வார்கள். நபியவர்கள் பலகீனப்பட்டு நோயாளியாகி இறுதி கட்டத்தில் உடம்பை தூக்க முடியாது, கையை உற்சாகமாக தூக்கிவிட முடியாது, அவ்வளவு பலகீனமான பின்னர் தான் நான் ஓதி நபியருடைய உடம்பில் ஓதினேன், ஊதினேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள். அந்த காலம் வரைக்கும் குரானோடு நபியர்கள் தொடர்பாக இருந்தார்கள். எனவே குரானோடு தொடர்பாகவும் குரான் ஒளியாக வரும், குரானும் நோன்பு இணைக்கப்பட்டிருக்கிறது. குரானும் பசியோடு வைத்தேன், தாகத்தோடு வைத்தேன், ருசியான எத்தனை உணவுகளை கண்டும் அந்த மகரிபுடைய சூரியன் மறையும் வரைக்கும் நான் சாப்பிட விடவில்லை அல்லாஹ், சுபவிலிருந்து மகரிப்பு வரைக்கும் என்று நோன்பு வாதாடும். குரான் சொல்லும், யாழ்லா இரவில் நின்று வணங்க வைத்தேன், இரவில் நின்று வணங்க வைத்தேன், என்னை ஓதி ஓதி இவன் நின்று வணங்கினான், இவனை நான் தூங்க விடவில்லை, தூக்கம் விழித்து இரவு வணக்கங்கள் ஈடுபட்டான். யாரும் சொல்றது, யா அல்லாஹ் இவனுக்கு நீ சொர்க்கத்தை கொடு, இவனுக்கு நீ மன்னிப்பை கொடு என்று வாதாடும். இரண்டும் இணைந்து ஒன்றுக்கொன்று வாதாட்டம் புரிகின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக அந்த குரானுடைய அந்த நோம்புடைய வாதாட்டத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்று கணியமானவர்களை அந்த வாக்குறுதி ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று நோன்பு ஒரு கேடயம், நோன்பு நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம், ஆயுதத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம் உங்களிடம் இருப்பது போன்று நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம் நோன்பு என்று சொன்னார்கள். அதே ஹதீஸ் நபி அவர்கள் சொன்னார்கள், கண்ணியமானவர்களே, நோன்பு கேடயம் தான், ஆனால் நோன்பை நோன்பாக பக்குவமாக கழிப்பவர்களுக்குத்தான் அந்த நோன்பு பயனளிக்கும் என்பதையும் நபி அவர்கள் சொல்ல மறக்கவில்லை. அந்த அமைப்பில் கண்ணியமானவர்களே, அடுத்ததாக நபி அவர்கள் கவனம் செலுத்திய ஒரு விடயம்தான் இந்த ரமதானிலே தான தர்மங்கள். தான தர்மங்கள், நபியுடைய அஹ்லாக், தயாளத்தன்மை, நபியவர்கள் எப்பொழுதுமே கொடையாளிதான், நபியவர்கள் பற்றி எப்பொழுதும் கொடையாளிதான், யாரிடமும் எதிர்பார்க்க மாட்டார்கள். ரமதான் வந்தால் எதிர்பார்க்கின்ற மாதம் அல்ல, கண்ணியமானவர்களே, செலவழிக்கின்ற மாதம். இல்லாதவர் கூட செலவழித்தார்கள் முன்னோர்கள். நபி அவர்கள், நபியுடைய குடும்பம் இல்லாத பொழுது பட்டினி நோன்பு பிடித்தார்கள். பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்பம் பட்டினி நோன்போடு தண்ணியோடு சஹரை செய்து நோன்பு பிடித்திருக்கிறார்கள். இப்தாருக்கு கடன் வாங்கி அலையிலானவர்கள் இப்தாருக்கு ரொட்டி சுட்டு தயாராகின்ற பொழுது வருகிறார் ஒரு மிஸ்கீன், ஒரு அனாதை, ஒரு சிறை கைதி, கேட்கிறார் பட்டினி நோன்பு, நாங்களே பட்டினி நோன்பு, எங்களிடமா வந்து கேட்கிறாய் என்று கேட்காமல் கொடுத்து விட்டு இப்தாரையும் பட்டினியாக செய்தார்கள் தண்ணீரோடு. இப்படி கொடுத்தார்கள் என்றால் நாம் என்ன கொடுத்தோம் கண்ணியமானவர்களே? மக்களுக்கு இப்தாருடைய ஏற்பாடை செய்வது, இப்தாருடைய ஏற்பாடு யார் செய்வாரோ அவருக்கு அந்த நோன்பாளியுடைய சம நன்மை கிடைக்கும், நோன்பாளிக்கும் எந்த குறைவும் ஏற்படாது. இன்னும் அதிசயம் இருக்கிறது கண்ணியமானவர்களே, இப்தார் ஏற்பாடு நோன்பாளிக்கு இல்லாதவருக்கு யார் இப்தார் கொடுப்பாரோ என்னுடைய ஹவுதுல் கௌசரில் இருந்து அல்லா நீரை கொடுப்பான். இஃப்தாருடைய ஏற்பாடு செய்பவர் ஹவுதுல் கௌசரில் நீர் அருந்துவதற்கு தகுதி உள்ளவராக மாறுகிறார். சஹாபாக்கள் கேட்டது, எங்களோட வசதி இல்லையா சொல்லலாம், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, வசதி இல்லையே, நீங்கள் கொஞ்சம் தண்ணீரை கொடுப்பதும் இஃப்தார் தான், கொஞ்சம் பாலை கொடுப்பதும் இஃப்தார் தான், சில ஈட்டம் பழங்களை கொடுப்பதும் இஃப்தார், உங்களுக்கு முடியுமானதை நீங்கள் கொடுப்பது இந்த இஃப்தாருடைய சிறப்பை உங்களுக்கு பெற்று தரும் என்று அங்கு நண்பாராய் சொன்னார்கள். எனவே செலவழிக்கின்ற மாதம் கனிமனை செலவழிப்பதிலே கடமையான செலவு இருக்கிறது, சுண்ணத்தான செலவு இருக்கிறது. கடமையான செலவு தான் கட்டாயம் கொடுக்க வேண்டியதுதான் ஜகாத். நோன்பில் கொடுக்கின்றவர்கள் நோன்பில் ஒரு வருடம் பூர்த்தியாகிறது, நோன்பில் கொடுக்கத்தான் வேண்டும். நோன்பில் வலிமையாக ஜகாத் கொடுப்பவர்கள் கனிமனை ஜகாத் பொருளில் விளையாட வேண்டாம். ஜகாத் இருக்கிறதே அது நம்மை விட்டும் கழிய வேண்டிய கழிவு, அழுக்கு பணம். அதை நாம் அனுபவித்தால் அது நோயாக வெடிக்கும், அது பாரிய ஆபத்தாக வெடிக்கும், அது விபத்தாக வெடிக்கும், அது நமது சொத்துக்கள் லொஸ்ஸாக வெடிக்கும். ஜகாத் நம்மோடு சேர்ந்திருந்தால் எப்படியோ ஒரு நாள் அது இல்லாமல் ஆகும் என்ற எச்சரிக்கை வந்திருக்கிறது. சேமித்து சேமித்து ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பது கண்ணியமானவர்களே, அந்த பொருட்கள் தங்கம் வெள்ளியா தங்கத்தை அப்படியே நெருப்பாக மாற்றி அவருக்கு சூடு போடப்படும், அது அப்படியே பாம்பாக மாற்றி அவருடைய அவருடைய கபரிலே சாட்டப்படும். ஒரு கொத்து கொத்தினால் 70 முழம் கீழே போய் வருவார். அந்த பாம்பு சொல்லும், நான் தான் நீ அந்த வங்கியில் சேர்த்த இந்த பேங்க் பேலன்ஸ், இந்த வங்கியில் சேர்த்த பேங்க் பேலன்ஸ் சேர்த்து எல்லா வங்கியுடைய பேங்க் பேலன்ஸும் எனக்கு பவராக கிடைத்திருக்கிறது, உன்னை கொத்துகிறேன் என்று சொல்லும். இந்த வார்த்தை அதிர்ச்சி இருக்கிறதா என்று குறுக்கு கேள்வி கேட்க வர வேண்டாம். தங்கம் வெள்ளிதான் பணத்துடைய பேசி. நாம் இங்கு பணம் புழங்குகிறோம், சென்ட்ரல் பேங்கிலே அதற்குரிய தங்கமாக இருக்கலாம், பணமாக வைப்பு செய்யப்பட்டிருக்கிறது, பணம் தான் தாளாக புழங்குகிறோம், தங்கம் தான் பெரும்பாலும் உலக மட்டத்திலே தாளாக புழங்கப்படுகிறது. எனவே ஒவ்வொரு நோட்டுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாலும் தங்கம் இருக்கிறது. எனவே பேங்க் பேலன்ஸை பார்த்து பார்த்து பெருமிதம் அடையாமல் ஜகாத்தை நிறைவேற்றுவோம், நரக நெருப்பை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அதிலும் சிறந்த முறைதான் கூட்டு ஜகாத். நடத்தில் நாம் ஒன்றை வலியுறுத்த வேண்டும். இந்த சபையிலே நீங்கள் பல ஊர்களைச் சேர்ந்தவர்கள் இருப்பீர்கள். நான் இறுதி கட்டத்தை அடைந்துவிட்டேன். பல ஊர்களைச் சேர்ந்தவர்கள், கொழும்பிலே கடை வைத்திருக்கிறீர்கள், கொழும்பிலே வருமானம் பெற்றுகிறீர்கள், கொழும்பிலே உங்களுடைய சம்பாத்தியத்திலே 90% சிலருடைய 100% வருமானம் கொழும்பில். நீங்கள் ஜகாத் கொடுக்க போவீர்கள், எங்கு கொடுப்பது கனிமனை, எங்கு கொடுப்பது? இது மார்க்கெட் சட்ட சம்பந்தப்பட்டதை தரும் ஒரு நம் படிப்பினை மார்க்க சட்டம் விரிவாக பேச வேண்டும். உலமாக்களோடு தனியே உட்கார்ந்து நான் ஒன்றை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். கருத்து வேறுபாடு, சில இமாம்களுடைய கருத்து, ஒரு செல்வந்தருடைய பொருளாதாரம் வருமானம் எங்கு நடைபெறுகிறதோ அந்த ஊரில் தான் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஆய்வு செய்து குடும்பத்தை கவனிக்க சொல்லியிருக்கிறார்கள், உறவினர்களை சேர்ந்தவர்களை சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நெருங்கிய பந்தங்களை, சொந்த பந்தங்களை சேர வேண்டுமே, அந்த ஹக்கையும் பேண வேண்டுமே என்பதற்கு சிலை மாங்கள் ஆய்வு செய்து முடிவு சொல்லியிருக்கிறார்கள். அவர் சொந்த பந்தங்களுக்கும் கொடுக்கலாம், உறவினர்களுக்கும் கொடுக்கலாம், அவர்கள் அவருடைய ஊரில் இருக்கலாம், வேறு ஊர்களில் இருக்கலாம். ஆனால் பலதுல் மால், எந்த ஊரில் அவருடைய பொருளாதாரம், கடை, தொழிற்சாலை, ஃபேக்டரி, எந்த ஊரில் அவர்களுக்கு சாமான் வாங்கக்கூடிய மக்கள், எந்த ஊரில் அவர் சம்பாதித்தாரோ அங்கு கொஞ்சமும் கொடுக்காமல் அவர் வேறு ஊர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தால் அவருடைய ஜகாத் கேள்விக்குறி. இதை மனதில் பதிய வையுங்கள். உங்களுடைய கடையிலே, உங்களுடைய தொழிற்சாலை, உங்களுடைய சாமான வாங்கக்கூடியவர்கள் இந்த கொழும்பு மக்கள். கொழும்பு என்றால் கோடீஸ்வரர்கள் அல்ல, மன்னிக்க வேண்டும், நான் தெளிவாக சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன். வருமான ரீதியிலே பார்த்தால் சில கிராமப்புறங்களிலே இருக்கின்ற நபர் ஒரு நாளில் சம்பாதிப்பதை கொழும்பில் இருக்கின்ற எத்தனையோ வீதமான மக்கள் ஒரு மாதத்தில் தான் சம்பாதிக்கிறார்கள். கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஒருவர் ஒரு நாளில் சம்பாதிப்பதை கொழும்பில் இருக்கின்ற கீழே என்ன பொருளாதார விடயத்திலே மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கின்ற நடுத்தரமான இருக்கின்ற ஏழை மக்கள் ஒரு மாதம் சம்பாதிப்பதை கிராமப்புறத்தில் ஒரு நாளில் சம்பாதிக்கிறீர்கள். எனவே கொழும்பார்கள், கொழும்பு தலைநகரம் என்பதால் தங்கமழை பெய்யவில்லை, இங்கு மேலைகள் இருக்கிறார்கள். நான் உரிமையோடு பேசுகிறேன் கண்ணியமானவர்களே. இங்குள்ள மக்களை ஒதுக்கி உங்களுடைய ஜகாத் போகும் என்றிருந்தால், கடல் கடக்கும் என்றிருந்தால், ஆறு கடக்கும் என்றிருந்தால், இந்த கிழனை பாலத்தை தாண்டும் என்றிருந்தால், கொழும்பை தாண்டுவதற்கு கண்ணியமானவர்களே, முழுக்க முழுக்க உங்களுடைய ஜகாத்தை இங்கு கொடுக்காமல் கொண்டு போய் அங்கே கொட்டுவீர்கள் என்றால் உங்களுடைய ஜகாத் கேள்விக்குறி. நீங்கள் வேண்டிய உலமாக்கடை தனியை உட்கார்ந்து பேசுங்கள். இந்த விடயத்தை சம்பாதிக்கின்ற இடத்தில் ஒரு சதமும் கொடுக்காமல் கொடுத்தால் உடைய ஜகாத் கூடுமா என்றால் அந்த உலமாக்கள் கொஞ்சம் உங்களுக்கு சார்பாக பேச மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய உறுதியான ஒரு எண்ணம். எனவே ஜகாத்தில் கூட்டு ஜகாத் முறையை கொண்டு வாருங்கள். உங்களுடைய ஜகாத்திலே 10 லட்சம் கொடுக்க போகிறீர்களா, அதில் 5 லட்சத்தை நீங்கள் உங்களுடைய ஊரில் இனபந்துகளுக்கு கொடுங்கள், 5 லட்சத்தை இங்கு கொடுங்கள், மூன்றாக பிரித்து 3 லட்சத்தையாவது இங்கே சம்பாதித்த இந்த கொழும்பு மாநகரத்திலே கொடுங்கள். கண்ணியமானவர்களே, கொழும்பில் எத்தனை வீடுகளை நாம் பார்க்கிறோம், உங்களுடைய அறையுடைய அளவுதான் இங்கு வீட்டுடைய அளவு. நான் யதார்த்தத்தை சொல்லுகிறேன், யாரும் கோபிக்க வேண்டாம். கொழும்பிலே 3 குடும்பம் வாழ்கின்ற வீடு கிராமப்புறத்திலே உங்களுடைய 1 குடும்பம் வாழும் வீட்டின் ஓர் அறை. மன்னிக்க வேண்டும், நான் இந்த ஏழை மக்களுடைய கஷ்டத்தை, இந்த வெள்ளம் வந்தது எல்லோருமே நிதர்சனமாக கண்டோம். கண்ணியமானவர்களே, வெள்ளம் வந்து அப்படியே எழும்பினார்கள், இன்னும் அந்த ஈரம் காயவில்லை. எத்தனைய வீட்டில் அந்த அடையாளம் இருக்கிறது, பெயிண்ட் அடிக்க பணம் இல்லை. எத்தனைய பேர் வீட்டில், 5 பேரா, 2 பேருக்குத்தான் தலையணை இருக்கிறது, தலைவாணி இல்லாமல் இருக்கிறார்கள், ஆக்குவதற்கு அடுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், ஆக்குவதற்கு அடுப்பு இல்லாமல். புட்டு சுட்டு வித்தவர்களுடைய புட்டு தலபாடங்கள் இல்லை, இடியப்பன் சுட்டு வித்தவர்களுடைய இடியப்ப தலபாடம் இல்லை. திரிவில் தான் அவர்களுடைய வருமானம், திரிவில் கிடைக்கலை, செய்வதற்கு பணம் இல்லை. கண்ணியமான தொழிலை இழந்திருக்கிறார்கள், அவருடைய வீட்டை இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இன்னும் குடியேறவில்லை. ஏன் தெரியுமா, குடியேறுகின்ற நிலைமையில் வீடு இல்லை. ஏன், கட்டப்பட்டிருக்கிற வீடு அமைக்கப்பட்டிருப்பதே ஒரு காணுக்கு பக்கத்தில், ஒரு ஆற்றுக்கு வழக்கு ஆற்றுக்கு பக்கத்தில், இன்னும் ஒரு மணி நேரம் அது மழை பெய்தால் வீட்டுக்கு தண்ணீர் வருகின்றெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நமது கடமை என்ன? நைர்வியாக நான் ஒரு சில நிமிடங்கள் முடிக்கப் போகிறேன். கண்ணியமானவர்களே, அஹ்லாக், தான தர்மம், தயாரத்தன்மை இல்லாத ரமலான் ரமலானே இல்லை. மற்றவரிடம் எதிர்பார்த்து நிற்கின்ற ரமலான் ரமலான் அல்ல, கொடுக்கின்ற ரமலான் தான் ரமலான். சொல்லி முடிக்கிறேன், நான் சொல்லி காட்டுவதற்கு அல்ல, ஆனால் நபி அவர்கள் உற்சாகமூட்டுவதற்கு இப்படி சில பொதுவான அமைப்புகளை சொல்லி காட்டுவார்கள். நாட்டில் எந்த மூலையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும், சுனாமியாக இருக்கலாம், அது வெள்ளமாக இருக்கலாம், அது அனர்த்தமாக இருக்கலாம், முதலாவது கண்ணியமானவர்களே நிற்பது நிறுவன ரீதியாக, மஸ்ஜித் ரீதியாக, ஜம்மியத்துலமாவுடைய வழிகாட்டலிலே முதலாவது அந்த அந்த ஊரில் நிற்பவர். நான் ஒன்றை சொன்னால் நீங்கள் யாரும் கோபிக்க மாட்டீர்கள், நான் சொல்வதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். கண்ணியமானவர்களே, சில ஊர்களிலே பிரச்சனை அனர்த்தம் நடக்கும், அந்த ஊர்க்காரர் கொழும்பில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார், அவர் தன்னுடைய ஊருக்கு போக முன்னால் கொழும்பான் போயிருப்பார், உண்மை இதுதான். எனவே கொழும்புக்கு என்ன செய்தோம், இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் என்ன கொடுத்தேன், அந்த ஜகாத்தோடு சதக்காவோடு தான தர்மம், ஜகாத் கடமையானவர்கள் மாத்திரமல்ல சதக்காவிலும் சேர்ப்போம். நிறுவன ரீதியாக யாருக்கும் என்ன தேவை இருக்கும் என்று விளங்கி கொடுப்போம். நமக்கு இப்படி ஆபத்து வரவர்களை பாதுகாப்பான். சதக்காவுடைய சிறப்பில் ஒன்றுதான், கபருடைய உஷ்ணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். கபரிலுடைய உஷ்ணம் பயங்கரமானது, அதை விட்டு அல்லாஹ் சதக்காவினால் பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும், நல்ல மௌத்தை தரும், கெட்ட மௌத்து கேவலமான மௌத்தை விட்டு பாதுகாக்கும் சொல்லிக் கொண்டே போகலாம். எனவே இந்த மக்களுடைய விடயத்தில் அக்கறை செலுத்துங்கள் கண்ணியமானவர்களே. அது எந்த அமைப்பு, நீங்கள் உங்களால் முடியும், ஒரு 10 பேரை இணைத்துக் கொள்ளுங்கள், இந்த பொருளை கொடுப்போம், பாடசாலை தளபாடங்களை இப்ப மாணவர்கள் இருந்திருக்கிறார்கள். நோயாளிகள் எத்தனையோ அவருடைய மருந்துகள் மருந்து துண்டுகளை கூட இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நோய்க்குரிய ஏற்பாடுகளை செய்வோம். கண்ணியமானவர்களே, கண்ணியமான இந்த ரமலானை இபாதத்திலும் குரானிலும் தான தர்மங்களில் சிறந்த ஒரு ரமலானாக கழிப்பதற்கல்லா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூர முஸ்லீம்கள் மூமியங்கள் நல்லனுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யார் உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக. யார் இந்த ரமலானை புனிதமாக கழிக்க கிருபை செய்வாயாக, இந்த ரமலானை எங்களை புனிதப்படுத்துவாயாக, ஈமான இபாதத்திலும் குரானுடைய முக்கியத்துவத்தை தருவாயாக, தான தர்மங்கள் செய்யக்கூடிய பக்குவத்தை தருவாயாக, தாராள மனசை தருவாயாக, எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக, எங்களுடைய நோய் நம்பலங்களை குணப்படுத்துவாயாக, எங்களுடைய சிரமங்களை ஆற்றி வைப்பாயாக, யால எல்லா விதமான கஷ்டங்களையும் போக்கி வைப்பாயாக. யால யார் யார் எந்தெந்த ரீதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் யாழ்லா, அதை சீராக்கி வைப்பாயாக, அதை நமக்கு இளந்தலை பன்மடங்கு பெருக்கி தருவாயாக, இப்படியான சோதனைகள் வராமல் எங்களை பாதுகாப்பாயாக. பலகீனமானவர்கள் யாழ்லா, பாவிகள் தான் யாழ்லா, ஆனால் எங்களை சோதித்து விடாதே யாழ்லா, தாங்க முடியாத சோதனைகளை தந்து விடாதே யாழ்லா, எங்களை சகிக்க முடியாத தண்டனைகளை இறக்கி விடாதே யாழ்லா, உடைய ரஹ்மத்தை கொண்டு பாரு யாழ்லா, உடைய மகப்பெருத்தை எங்கள் மீது சொரி யாழ்லா, நரக விடுதலையை தாயாழ்லா, ஈமானன் வாழ்ந்து கலிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தர்வாயாக. வாசுதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.